إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مذكركريا الله نديارخلي கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற உபதேசத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக, அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை பேணும்படி எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் மன்னிப்பையும் பெற்ற நன்மக்களில் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இம்மை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்கி தந்தருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு நாம் தூரமாகிக் கொண்டே செல்கிறோம், மறுமைக்கு மிக நெருக்கமாகிக் கொண்டே செல்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணி நேரம் கழிவதும் நம்மை இந்த உலகத்தை விட்டு தூரமாக்குகின்றது, மறுமைக்கு நெருக்கமாக்குகின்றது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை ஹதீஸுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இர்தஹலத்தி துன்யா முத்பிரா وارتحلت الآخرة مقبلة فلكل واحدة منهما بنون فكونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا. இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த துன்யா நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது, ஆகிரத் நம்மை நோக்கி முன் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், துன்யாவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆகிரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆகிரத்துடைய பிள்ளைகளாக இருங்கள், துன்யாவுடைய பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் ஆகிரத்திற்குரியவர்களாக, ஆகிரத்தை தேடக்கூடியவர்களாக இருங்கள், துன்யாவில் இதனுடைய சிற்றின்பங்களில் உங்களது மனங்களை தொலைத்து உங்களது தேடல்களை இந்த துன்யாவோடு சுருக்கிக் கொண்டு இந்த ஆசைகளில் மூழ்கி மறுமையை நஷ்டமாக்கிக் கொள்ளாதீர்கள் என்ற கருத்திலே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஆகிரத்துடைய பிள்ளைகளாக இருங்கள், துன்யாவின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள் என்று. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மில் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தெரியும் மறுமை நெருங்கிவிட்டது என்பதாக. ஆனால் நாம் மறந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியங்களில் மறுமையும் ஒன்று. அந்த அளவு மறதி நம்மை இன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஏன் இன்று நம்மிலே பலருக்கு மஸ்ஜிதிற்குள் வந்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருவதில்லை. தொழுகையில் நின்றதற்கு பிறகு கூட அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருவதில்லை. யார் ஒரு அடியான் அல்லாஹுவிற்கு முன்னால் தொழுவதற்காக நின்று விடுகின்றானோ அவன் அல்லாஹுவை பற்றி, மறுமையை பற்றி, சொர்க்க நரகத்தை பற்றி மட்டும்தான் அவன் சிந்திக்க வேண்டும். துன்யாவின் எந்த ஒரு செய்திகளையும் விஷயங்களையும் காரியங்களையும் அவன் சிந்திக்க கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒரு மனிதர் அழகான முறையில் வுது செய்து பிறகு இரண்டு ரக்காத்து தொடுவாரோ என்று குறிப்பிட்டு விட்டு ஒரு நிபந்தனை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஹத்திசு ஃபீஹா நஃப்ஸஹு, அதிலே வீணான எண்ணங்களை அவர் கொண்டு வராமல் இருந்தால் அந்த இரண்டு ரக்காத்து தொழுகையில் இந்த துன்யாவுடைய சிந்தனைகளை, வீணான எண்ணங்களை அவர் கொண்டு வராமல் அந்த தொழுகையை முடித்தால் அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இரண்டு ரக்காத்துடைய தொழுகை, அன்பு சகோதரர்களே, இந்த தொழுகையில் கூட இன்று பலர் மறுமையை மறந்துதான் தொழுகிறார்கள். தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில் எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைக்காமல், தொழுகையில் என்ன அச்சம் வர வேண்டுமோ, நாம் தொழுகையிலே ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனமும் மறுமையின் நினைவை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய வசனங்கள். இந்த துன்யாவின் மீது ஒரு பற்றற்ற தன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள். ஆனால் சகோதரர்களே, ஒன்று அந்த வசனங்களுடைய பொருள் தெரியாத காரணம், அல்லது நாம் தொழுகையில் தான் நிற்கிறோம் என்ற உணர்வில்லாமல் இன்று நிற்கின்ற காரணத்தால் சுஜூதிலே சென்றதற்கு பிறகு கூட அல்லாஹ் மன்னிப்பானாக துன்யாவை நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ ஸாஜிதுன், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக, மிக சமீபமாக ஒரு அடியான் இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும்போது. தக்பீர் கட்டிவிட்டாலே அல்லாஹ்விடத்தில் அடியான் பேச ஆரம்பித்து விடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத காமல் அபுது யுஸல்லி யுனாஜி ரப்பஹு, பிறகு ருகூ சுஜூத், அந்த சுஜூதுக்கு வரும்பொழுது நிலையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நிலையாக மாறி மாறி இறுதியில் எப்போது அடியான் தன்னுடைய முகத்தை அல்லாஹுவிற்காக அந்த மண்ணிலே பதிய வைத்து விடுகின்றானோ அவன் அல்லாஹுவிற்கு மிக சமீபமாக ஆகிவிடுகின்றான், மிக குளோஸாக, ரொம்பவும் நெருக்கமாக, அக்கரம், மிக மிக நெருக்கமாக விடுகின்றான். ஆகவே நீங்கள் அல்லாஹுவிடத்திலே அதிகமாக துஆ கேளுங்கள். நீங்கள் சுஜூதிலே இருக்கும்போது சகோதரர்களே, அந்த சுஜூதில் கூட நமக்கு துன்யாவுடைய தேவைகள், நம்முடைய துன்யாவின் ஆசைகள், ஏன் சொல்வது தூரமாகாது, பலருக்கு தான் செய்த பாவங்கள் கூட அந்த சுஜூதிலே நினைவுக்கு வரலாம். அடியான் எதை உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ அது அவனுடைய தொழுகையில் நினைவுக்கு வரும் என்பது அறிஞர்களின் கூற்று. எதை ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ அதுதான் அவனுக்கு தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு நினைவு வரும். சஹாபாக்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே மறுமை இருந்தது, சொர்க்கத்தை பற்றிய தேடல் இருந்தது, நரகத்தின் மீது பயம் இருந்தது. எனவே அவர்களுடைய தொழுகை அழுகை நிரம்பிய தொழுகையாக, ஆகிரத்துடைய ஆசை நிரம்பிய தொழுகையாக, அல்லாஹ்விடத்திலே மறுமையை கேட்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருந்தது. ஆனால் இன்று நம்மிலே பலர் இந்த தொழுகையை ஒரு முஸ்லிம் ஐங்காலம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையான சடங்காக மட்டுமே பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பு சகோதரர்களே, மறுமையின் நினைவு இருக்கிறது. இது இந்த மார்க்கத்தினுடைய மிக மிக முக்கியமான அடிப்படை. இதுதான் குர்ஆன் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடிய அடிப்படை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சொல்லக்கூடிய குர்ஆன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை சொல்லக்கூடிய அல் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு சேர்த்து மறுமையை சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் நம்பிக்கையிலிருந்து மறுமை நம்பிக்கை பிரிக்கப்பட்டிருக்காது. நீங்கள் குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள், ஹதீஸை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருந்தால். குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இப்படி அமைந்திருக்கும். ஆமாம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே நபிமார்களை அனுப்பியதே இந்த மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகத்தான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நம்மை படைத்ததே நாம் ஆகிரத்திற்கு நன்மையை செய்து இந்த உலகத்திலிருந்து நற்பாக்கியம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ்விடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த உலகம்தான் நமக்கு வாழ்க்கை என்றால், இந்த உலகம்தான் நமக்கு வாழ்க்கை என்றால், இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மரணத்தை படைத்திருக்க மாட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கும் அழிவை படைத்திருக்க மாட்டான். இந்த உலகம்தான் எல்லாம் என்று இருந்திருக்குமே ஆனால், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நோய் நொடிகளை வைத்திருக்க மாட்டான், வயோதிகத்தை வைத்திருக்க மாட்டான், மரணத்தை வைத்திருக்க மாட்டான். அன்பு சகோதரர்களே, மறுமைதான் எல்லாம். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமைதான் எல்லாம், மறுமையின் வீடுதான் எல்லாம், நிரந்தரமான வீடு, உயிரோட்டமான வீடு, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. வல் ஆகிரத்து கைரும் அபுகா, மறுமை வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அன்பு சகோதரர்களே, அந்த மறுமைக்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். எனவேதான் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மரணத்தை நினைவூட்டக்கூடிய வயோதிகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், மறுமையை நினைக்க வேண்டிய அந்த காலம் அளவிற்கு நாம் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவில்லையா? மறுமையை நினைக்க வேண்டிய அந்த காலம் உங்களுக்கு வரவில்லையா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுடைய தலையிலோ தாடியிலோ முடி நரைத்து விட்டால், ஒரு மனிதனுடைய தலையிலோ தாடியிலோ ஒரு முடி இரு முடிகள் நனைக்க ஆரம்பித்து விட்டால், ஃபதாக்கன் நதீர், அதுதான் அவனுடைய மரணத்திற்குண்டான மறுமைக்குண்டான அறிவிப்பு என்பதாக. அன்பு சகோதரர்களே, அந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு கூட, தன் தலைமுடி நரைப்பதை பார்த்ததற்கு பிறகும் கூட, மௌத்துடைய பயம் இல்லாமல், ஆகிரத்துடைய தயாரிப்பு இல்லாமல், அலட்சியத்திலே, வீண் விளையாட்டுகளிலே, வேடிக்கைகளிலே மார்க்கத்தை புறக்கணித்த நிலையிலே இன்று முஸ்லிம் ஆண்கள் பெண்களுடைய நிலை இருக்கிறது என்றால், இந்த ஆகிரத்தை மறுமையை மார்க்கத்தையே தெரியாத மக்களுக்கு இவர்கள் என்ன மார்க்கத்தை இஸ்லாமை எடுத்துச் சொல்லப் போகிறார்கள்? அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே மிக கடுமையாக, மிக எச்சரிக்கையாக அவன் சொல்கின்ற விஷயங்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியலை தயாரியுங்கள். குர்ஆனை படிக்க ஆரம்பித்து, குர்ஆனுடைய கருத்துக்களை வாசிக்க ஆரம்பித்து, எதை பற்றியெல்லாம் என்னுடைய ரப்பு கடுமையாக பேசுகிறான், கோபத்தோடு பேசுகிறான், எச்சரிக்கையாக பேசுகிறான் என்று ஒரு பட்டியலை தயாரியுங்கள். நீங்கள் அப்படி ஒரு பட்டியலை தயாரித்தால், அதனுடைய முதல் அந்த எண்ணிலே மறுமையைத்தான் நீங்கள் வைக்க முடியும். அந்த அளவு மறுமையை குறித்து அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். يا أيها الناس اتقوا ربكم وأولها مكلي مسلم قال إنتم بتم الله صلى بلي أولها مكلي உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பை பயந்து கொள்ளுங்கள். யா ஐயுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும், உலக மக்களே உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் உலுக்கம், மறுமையினுடைய திடுக்கம், மறுமையினுடைய அந்த அசைவு மிக பயங்கரமானதாக இருக்கும். இப்போது நாம் ஒரு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறோம், உதாரணத்திற்கு சிந்தித்து பாருங்கள். அல்லது ஒரு கட்டடத்திலே இருக்கிறோம், பூமியிலே மிக குறைந்த அளவு ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு சின்ன ஒரு பூகம்பம் ஏற்பட்டு நொடியின் சில அளவு, முழுமையாக அல்ல, நொடியின் சில அளவு ஒரு கட்டிடம் அசைந்தால் நாம் எல்லாம் எப்படி பயப்படுவோம் சகோதரர்களை யோசித்து பாருங்க. பயம் வருமா வராதா? ஒரு சின்ன அளவு அசைவு, நாம் நிற்கிற பூமி அசைந்தால், நாம் நிற்கின்ற கட்டிடம் அசைந்தால். நீங்கள் ஒரு கப்பலிலே பயணம் செல்கிறீர்கள், திடீரென்று அலை அதிகமாகி அந்த கப்பல் தடுமாறினால் எப்பேற்பட்ட பயம் வரும். நினைத்து பாருங்கள் மறுமையை. ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا. رب العالمين சொல்கிறார், பூமி மர்மை அந்த நாள் வந்தவுடன் பூமி கொழுக்கப்படும் என்று சொல்கிறார். இத ருஜ்ஜத் الارض رجا, பூமி கொழுக்கப்படும். وبست الجبال بسا, பெரும் பெரும் மலைகளும் சிகரங்களும் பொடி பொடி பொடிகளாக, தூள் தூள்களாக மாற்றப்பட்டுவிடும். எப்பேற்பட்ட பயங்கரமான நிகழ்வாக இருக்கும் சுத்துப்பார், எப்பேற்பட்ட பயங்கரமானது. பூமியை ஒரு வானவர் கையிலே எடுப்பார், அதில் உள்ள மலைகளை இன்னொரு பக்கமாக வாரி சுருட்டுவார், இரண்டையும் ஒன்றோடு ஒன்று மோத விடுவார். அவ்வளவுதான். காற்றிலே பறக்கக்கூடிய பஞ்சு நூல்களைப் போல அந்த மலைகள் எல்லாம் சுக்கு நூல்களாக பறக்க ஆரம்பித்துவிடும். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட எச்சரிக்கை இந்த குர்ஆனில் நமக்கு கொடுக்கப்பட்டு கூட நம்முடைய நிலைமை என்ன? ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், இன்னஹும் யரவுனஹு பஈதா வநராஹு கரீபா. இந்த மக்களுக்கு என்ன ஏற்பட்டு மறுமையை ரொம்ப தூரமாக பார்க்கிறார்கள், எப்போ ஏற்படும் என்பதாக. அன்பு சகோதரர்களே, உலகத்தை அல்லாஹ் படைத்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன, இப்போது நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்து அதிலே வானத்தில் இருந்த ஆதமை பூமியிலே இறக்கி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடோடிவிட்டன, நம்மால் அதை மீட்டுக் கொண்டு வர முடியுமா? கற்பனை செய்துதான் பார்க்க முடியுமா? நம்முடைய 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையாக, நீண்ட ஒரு காலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்கள். ஏன், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உங்கள் வயதை ஒரு முறை வாழ்க்கையிலே திரும்பி பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் கழித்த நாள்களை திரும்பி பாருங்கள், எத்தனை 100 நாட்களை எத்தனை 100 மாதங்களை கடந்து வந்திருக்கின்றீர்கள். ஆனால் அதை பற்றி கேட்கப்பட்டால் எப்படி போனதே என்று தெரியாது என்று சொல்வீர்கள். சகோதரர்களே, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? தன்னுடைய மரணத்திற்கு ஒரு நாளை ஒரு மனிதன் நிர்ணயிக்க முடியுமா? அல்லாஹு தஆலா மறுமை என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான மறுமையினை ஊட்டுகின்றான், மறந்து விடாதீர்கள். ஒன்று இந்த உலகத்திற்கான மறுமை, கண்டிப்பாக அது உண்டு. இதல் ஷம்சு குவிரத் வ இதல் நுஜூமு கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் வ இதல் இஷாரு உத்திரத் வ இதல் வுஹூஷு ஹுஷிரத் வ இதல் பிஹாரு சுஜ்ஜிரத் வ இதல் நுஃபூஸு ஸுவ்விதத் வ இதல் நுஃபூஸு ஸுவ்விதத். இந்த மறுமை ஏற்படத்தான் போகிறது. அதற்கு முன்பாக நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய மரணம் அது நம்முடைய மறுமை. நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய மரணம் அது அவருடைய மறுமை, அது ஒரு சிறிய மறுமை. ஆகவேதான் ஹதீஸிலே அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள், அல் கியாமத்து சுகுரா அல் கியாமத்து குப்ரா. ஒன்று சிறிய மறுமை, இதா மாத்தல் இன்சான் காமத் கியாமத்து. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கியாமத் ஏற்பட்டு விட்டது. அடுத்து இந்த மொத்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு கியாமத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அடுத்து அவன் கபரிலே விசாரணையை சந்திக்க வேண்டும். அவனுடைய கபர் ஒன்று சொர்க்க பூங்காவாக அல்லது நரகத்தின் படுகொலையாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த மறுமையின் நினைவு, அல்லாஹ் தானா மறுமையை எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான், மறுமை என்ற பேச்சு வரும்போது அல்லாஹு தாலா அதை எப்படி எடுக்கிறான் என்றால் படித்து பாருங்கள், அதா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலூஹு. மறுமை அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வரத்தான் போகிறது, நீங்கள் ஒன்றும் அதை அவசரமாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், எப்போ வருமோ தெரியல, அது எப்போது வருமோ என்பதாக தூரமாக பார்க்கிறோமே. அல்லாஹ் சொல்கிறான், சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை வரத்தான் போகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. ஏன், இதற்கு பிறகு நபிமார்கள் வரப்போவதில்லை, இதற்கு பிறகு ஒரு உம்மத்து இல்லை. இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தேதியை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அல்லாஹுடைய தூதரை அனுப்பியதோடு. இனி ஒரு ரசூல் இல்லை, இனி ஒரு நபி வரப்போவதில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸஅத்து கஹாதைன், நானும் மறுமையும் இப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான், இந்த விரலுக்கு அடுத்து இந்த விரல், அவ்வளவுதான், நான் வந்து விட்டேன், இனி அடுத்து மரணம், அடுத்து மறுமைதான். அல்லது இந்த சின்ன விரலுக்கும் இந்த பெரிய விரலுக்கும் இடையில் உண்டான இந்த இடைவெளி இருக்கிறது பாருங்கள், இவ்வளவு தான் கால இடைவெளி. அல்லாஹுடைய அடியார்களே, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கான அந்த நேரமும் வந்து, அவர்களும் பிறந்து அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்குண்டான நாளும் வந்து, அவர்களும் நபியாக அனுப்பப்பட்டு அவர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இனி நாம் வேறு எதை எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் அந்த அடையாளம் பூர்த்தியாகிவிட்டது, இனி மறுமையை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன சிறிய அடையாளங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சிறிய அடையாளங்களில் ஒன்று கூட மிச்சமில்லை, எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டன. இனி பெரிய அடையாளங்கள் தான் வரவேண்டியது இருக்கின்றன. மறுமைக்கான அந்த பெரிய அடையாளங்கள் தான் வரவேண்டி இருக்கின்றன. இன்னும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, மறுமை வெள்ளிக்கிழமையில் தான் வரும், ஆகிரத் வெள்ளிக்கிழமையில் தான் வரும். இந்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நாம் எல்லாம் மறதியிலே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை தவிர ஜின்களை தவிர அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் பயந்து கொண்டிருக்கின்றன, இந்த வெள்ளிக்கிழமை ஆகிரத்துடைய வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ என்று. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்பொழுது அல்லாஹ்வுடைய மற்ற படைப்புகள் பயந்து கொண்டிருக்கின்றன, இது ஆகிரத்துடைய வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ என்பதாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த தண்டனை, அவன் அந்த தண்டனையினால் அவன் கத்தக்கூடிய அந்த கதறல் சப்தம், மனிதர்களை தவிர ஜின்களை தவிர எல்லா மிருகங்களும் கேட்கின்றன. மனிதர்களுக்கு மட்டும் அந்த சப்தங்கள் கேட்டுவிட்டால் அவர்கள் தங்களுடைய இறந்தவர்களை கபரில் அடக்கம் செய்யாமல் விட்டுவிடுவார்கள். தங்களில் இறந்தவர்களை கபரிலே அடக்கம் செய்யாமல் விட்டு விடுவார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்யும் பொழுது அது திடீரென்று வரும் என்று சொன்னார்கள். அல்லாஹும் அப்படித்தான் கூறுகிறான். குர்ஆனை எடுத்து நீங்கள் படித்து வாசித்து பாருங்கள். நபியே, மறுமையை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சொல்லுங்கள். குல் லா தீக்கும் இல்லா பக்தா, அது வரும், ஆனால் திடீரென்று தான் வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். எந்த அளவு அந்த மறுமை வரக்கூடிய அந்த நிகழ்வு மிக வேகமாக இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு மனிதர்கள் வியாபாரம் செய்வதற்காக ஒரு துணியை விரித்து விலை பேசிக் கொண்டிருப்பார்கள். வாங்கக்கூடியவர் அதற்கான விலையை கூறுவார், விற்பவர் அந்த விலையை ஏற்றுக்கொண்டு சரி மடித்து தருகிறேன் என்று மடிப்பதற்குள் ஆகிரத்து வந்துவிடும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து அல்லது ஒட்டகத்திலிருந்து பாலை கறப்பான் குடிப்பதற்காக, அதை குடித்திருக்க மாட்டான், அதற்குள் மறுமை வந்துவிடும். ஒரு மனிதன் தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்காக அந்த தண்ணீர் தொட்டியை சரி செய்வான், சரி செய்து முடித்து அந்த கால்நடைகளுக்கு தண்ணீரை கொடுப்பதற்குள் மறுமை வந்துவிடும் என்பதாக. மறுமையுடைய அந்த திடுக்கம், மறுமை வரக்கூடிய அந்த வேகம். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்திலே இரண்டு விதமான மறுமையையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று, மனிதனுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட மறுமை, அதாவது மரணம். இன்று நாம் பார்க்கிறோம் அல்லவா, பத்திரிகைகளிலே படிக்கிறோம், இந்த ஹார்ட் அட்டாக், இந்த நெஞ்சு வலியின் காரணமாக, இருதய துடிப்பின் காரணமாக மனிதனுக்கு வரக்கூடிய அந்த நெஞ்சு வலி, சாப்பிடுவதற்கு பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், சாப்பிடுவதற்கு கவனத்தை எடுத்திருக்கிறார், வாயுக்குள் செல்வதற்குள் அப்படியே படுத்து விடுகின்றார். வீட்டிற்கு வருகிறார், தன்னுடைய வாகனத்தை தானே ஓட்டி வந்து நிறுத்திவிட்டு வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கும் போது அப்படியே படுத்து விடுகின்றார். எப்படியெல்லாம் மிக நம்முடைய, அதாவது நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹு தஆலா இன்று திடீர் மரணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் அடையாளங்களே ஒன்று, திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும். முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், கொஞ்சம் படுத்த படுக்கையில் இருப்பார்கள், நோய் நொடியிலே இருப்பார்கள், தௌபா இஸ்திக்ஃபார் செய்வார்கள், உறவினர்களை அழைத்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்வார்கள், எல்லோரிடத்திலும் நல்ல முறையாக பேசி உறவுகளில் ஏற்பட்ட அந்த விரிசல்களை எல்லாம் சரி செய்து கொண்டு அவர்களுக்கு அந்த நோய்களை அல்லாஹ் கஃபாராவாக்கி வைத்திருப்பான். அப்படியே படுத்த படுக்கையில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரணிப்பார்கள். அது அவர்களுக்கு பெரிய ரஹ்மத். பார்ப்பவர்களாகிய கவனிப்பவர்களாகி நமக்கு வேண்டுமானால் சில சமயங்களிலே சிலருக்கு சிரமமாக தோன்றலாம், ஆனால் அப்படி அவர்கள் அந்த மரண படுக்கையிலே சிரமப்படும் பொழுது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கழுவி அவர்களுக்கு மறுமைக்கான தரஜாத்துகளை பூர்த்தி செய்கிறார். ஆனால் இந்த திடீர் மரணம் ஏற்படும் போது எத்தனை பேருக்கு வாகனத்திலே செல்லும் போது மரணம், விமானங்களிலே செல்லும் போது மரணம், இன்னும் எத்தனை வகையான திடீர் மரணங்கள். ஏன், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று நம்மிலே பலருக்கு தன்னுடைய உறவுகளை பார்க்க முடியாத நிலையிலே, உறவுகளிடத்தில் பேச முடியாத நிலையிலே மரணம் வருகிறது என்றால் அது ஒரு மிகையான வார்த்தை அல்ல. கொஞ்சம் காசு பணம் செல்வம் இருந்தால் நோய் நொடி என்றாலே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்து விடுகிறார்கள். அங்கே சென்றவுடன் கணவனை மனைவியிலிருந்து, தகப்பனை பிள்ளையிலிருந்து பிரித்து ஒரு கைதியை போன்று எமர்ஜென்சி வார்டு என்பதிலே அவனை அடைத்து வைத்து விடுகிறார்கள்.
மனைவி விரும்பிய நேரத்திலே அவரை பார்க்க முடியாது, பிள்ளைகள் பார்க்க முடியாது, சகோதரன் பார்க்க முடியாது, அவர்கள் நிர்ணயித்த நேரத்தில் தான் பார்க்க முடியும். மரண நேரத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு களிமாவை நினைவூட்டுவதற்கு கூட ஒரு பெற்ற பிள்ளையால் முடியாது. இறந்ததற்கு பிறகு செய்தி சொல்வார்கள், உங்களது தகப்பனார் இறந்து விட்டார், பீஸ் கட்டிவிட்டு நீங்கள் உங்கள் பிரேதத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்பதா? ஏன் சகோதரர்களே, இந்த வாழ்க்கையின் மீது உண்டான அவ்வளவு பெரிய பேராசை! அதற்காக மருத்துவம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, மருத்துவம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றாக தெரிகிறது மரணத்தின் அறிகுறிகள், ஆனால் சொல்கிறார்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என்னுடைய தகப்பனாரை காப்பாற்றுங்கள் என்பதாக. அவர் காப்பாற்றுவதற்காக மருத்துவர் என்ன, அல்லாஹ்வா? நினைத்து பார்க்க வேண்டாம். யாரால் காப்பாற்ற முடியும் உயிரை? அல்லாஹ்வால் மட்டுமே காப்பாற்ற முடியும். மருத்துவம் செய்வது தப்பல்ல, மருத்துவரால் காப்பாற்றி விட முடியும் என்று நம்புகிறார்களே, மரணத்தின் அறிவுகளை பார்த்ததற்கு பிறகு கூட அதற்கான தயாரிப்புகளை செய்யாமல், என்னை விடுங்கள், நான் அமைதியாக நான் லாயிலாக இல்லல்லா ஓதப் போகிறேன், நான் இஸ்திக்ஃபார் ஓதப் போகிறேன், தௌபா ஓதப் போகிறேன், அதெல்லாம் முடியாது. மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் செய்து லட்சங்களை செலவு செய்து பிறகு ஜனாசாவை கொடுப்பார்கள். இது ஃபேன்சியாக ஆகிவிட்டது, பயப்பட வேண்டாம். இந்த லட்சங்கள் எல்லாம் சதத்தாக்களாக கொடுக்கப்பட்டால், தான தர்மங்களாக கொடுக்கப்பட்டால், உறவுகளுக்கு கொடுக்கப்பட்டால், இவருடைய மறுமை எங்கோ வெற்றி பெற்றிருக்குமே, யோசித்து பார்க்க வேண்டாமா? நான் சொல்வதற்கு தப்பான அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளாதீர்கள். தகப்பனாருக்கு உடல் சரியில்லை என்றால் அதற்காக கவனிக்க கூடாது, கணவனுக்கு உடல் சரியில்லை என்றால், தாய்க்கு உடல் சரியில்லை என்றால் கவனிக்க கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஒரு வயது எட்டி விடுகிறார்கள், நன்றாக தெரிகிறது, அதற்கு பிறகும் செய்யுங்கள் என்று மருத்துவர்களையே நிர்பந்திக்கக்கூடிய சில நேரங்களிலே, மருத்துவர்களே வேண்டாம் என்று சொன்னால் கூட செய்யுங்கள் பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்று இருக்கிறார்கள். ஏன் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு கூறினானே, அவர் அந்த யூதர்களிலே ஒருவர் 1000 ஆண்டுகள் இந்த துன்யாவிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். அல்லாஹ் சொல்கிறான், அவர் 1000 ஆண்டு வாழ்ந்தால் என்ன, என்னுடைய தண்டனையில் இருந்து அவர் தப்ப முடியாது என்பதா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எத்தனை வயது, அவர்களை விடவா இந்த பூமியில வாழ்ந்து சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்னார்கள், தூதருடைய மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள், இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த மார்க்கத்தில் யாரும் எந்த விதமான குறையும் ஏற்படுத்த முடியாது என்பதா? அவர்களுக்கும் நோய் வருகிறது, அவர்களுக்கும் நோய் வருகிறது. எத்தனை வருகிறது, 62 வயதை தாண்டி விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களும் மரணப்படுக்கையிலே படுக்கின்றார்கள். கலீஃபா, அத்தனை தோழர்களும் வருகிறார்கள், உங்களுக்கு நாங்கள் மருத்துவரை அழைத்து வருகிறோம் சொன்னார்கள். அந்த மருத்துவன் தான் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறான். என்ன வார்த்தையை கொள்கிறார்கள், நீங்கள் மருத்துவரை அழைத்து வரட்டுமா என்று சொல்கிறீர்களே, அத்தபீபு அம்ரதனி, அந்த மருத்துவன் தான் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறான், அவனே எனக்கு சுகமளிப்பான், நான் அல்லாஹ்வையும் அவனுடைய நபியையும் சந்திப்பதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை சந்திப்பதை ஒரு அடியான் விரும்பினால் அல்லாஹும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். அல்லாஹுவை சந்திப்பதை ஒரு அடியான் வெறுத்தால் அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுக்கின்றான். இந்த ஹதீஸை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆடி போய் விடுகிறார்கள், அன்பு கணவனாரே, நான் ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன், எங்களிலே எல்லோருக்கும் மரணம் என்றாலே கொஞ்சம் கசப்பாகத்தானே இருக்கிறது, எங்களிலே எல்லோருக்கும் மரணத்தை வெறுப்பவர்களாகத்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள், ஆயிஷா, அப்படி அல்ல அர்த்தம், மரணம் பிடிக்காமல் இருப்பது என்பதல்ல அர்த்தம். ஒரு மனிதனுக்கு மரண தருவாய் வந்துவிடும் போது, ஆகிரத்துடைய பயணம் நெருங்கிவிடும் போது, அதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டு விடும் பொழுது, அந்த நேரத்திலே ஒரு மனிதன் மரணத்தை வெறுக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், என்னுடைய ரப்பை சந்திக்க போகிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன், சொர்க்கத்திற்கு போவேன் இன்ஷா அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு அந்த மரணத்தை சிரித்த முகத்தோடு மலர்ந்த உள்ளத்தோடு அவன் வரவேற்றால் இப்படிப்பட்ட அடியானை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு இருப்பான். யாரால் முடியும் இந்த காரியம்? யாரிடத்திலே ஈமான் இருக்குமோ, யாரிடத்திலே அமல்கள் இருக்குமோ, யாரிடத்திலே குர்ஆன் இருக்குமோ, யாரிடத்திலே திக்ர் துஆக்கள் இருக்குமோ, யார் சிறுக்கை விட்டு பிதாத்துகளை விட்டு பெரும்பாவங்களை விட்டு விலகி இருப்பார்களோ அவர்களால் தான் இது முடியும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடுத்து, இன்னொரு மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அறிகுறிகள் தெரியும் போது பயப்படுகிறான். ஏன்? அவனுடைய உள்ளமெல்லாம் அவன் விட்டுச் செல்லக்கூடிய சொத்து சுகத்திலே இருக்கிறது, காசு பணத்திலே இருக்கிறது, பங்களாக்களிலே இருக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையிலே இருக்கிறது. நன்றாக தெரியும் தனது ஏட்டிலே பாவங்களை தவிர எதுவும் இல்லை என்பதாக. இந்த நிலையிலே சென்றால் மரணத்தின் அடி அவனுக்கு ஞாபகம் வரும். அப்போதுதான் அவன் சொல்வான், ரப்பே என்னை கொஞ்ச நாள் விட்டு வை, எல்லா செல்வத்தையும் தர்மம் செய்து விடுகிறேன். ரப்பு சொல்வான், வலை அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅலுஹா, உன்னுடைய தவணை வந்து விட்டது, ஒரு நொடி கூட உனக்கு அவகாசம் கிடையாது என்பதா. அந்த நேரத்திலே மரணம் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும், பிடிக்காது. இப்படிப்பட்டவர்களின் சந்திப்பை அல்லாஹும் இருப்பான். அன்பு சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தின் தேவைகளில், உலகத்தின் காரியங்களில், உலக அலுவல்களில் எதை வேண்டுமானாலும் மறக்கலாம். அதனால் நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போவது கிடையாது. அப்படி ஏற்பட்டாலும் கூட அந்த நஷ்டம் மறுமையை மறப்பதை விட ஒரு பெரிய நஷ்டம் அல்ல. மறுமையை மறப்பது, மறுமையை மறந்ததால் மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்வது, பாவங்களோடு நெருக்கமாக வாழ்வது, இபாதத்துகளை விட்டு தூரமாக வாழ்வது, பரந்தான கடமைகளையும் பாழாக்கி வாழ்வது எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்பதாக யோசித்து பாருங்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் மறுமையை குறித்து எப்போதும் அச்ச உணர்வோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த துவாக்கள், அந்த துவாக்களை ஓதி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய காரியங்களில் மிகப்பெரிய காரியம் மறுமையை குறித்துதான். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், மார்க்கத்தோடு வாழுங்கள், மார்க்கத்தை விட்டு விலகிவிடாதீர்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருங்கள். இந்த உபதேசம்தான் நம்முடைய தலைமுறையை பாதுகாக்குமே தவிர, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்குமே தவிர, அரசியலோ அரசாங்க சட்டமோ, இன்னும் மக்கள் எதையெல்லாம் பாதுகாப்பாக நினைக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை பாழாக்கிவிட்டு இந்த முஸ்லிம்கள் எதை பாதுகாத்தாலும் சரி அவர்கள் பாழாகித்தான் தீர்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டால் இவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தோடு நெருங்கி வாழ்வோமாக. அல்லாஹ்வுடைய தீனை நாமும் புரிந்து கற்று நம்முடைய சமுதாய மக்களுக்கும் தீனை கற்றுக் கொடுத்து மறுமையை நினைத்து வாழக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.